سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فقد قال الله تبارك وتعالى يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم وقال نبينا أحمد مصطفى صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் மிக பெருமதியானது. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை படைத்து அவர்களுக்காக சில வகையான வாழ்க்கைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் ஆலமுல் அர்வாஹ் என்ற இடத்திலும், அடுத்ததாக இந்த உலகத்திலும், அதற்கடுத்த கட்டமாக மன்னரையிலும், அதே போன்று இறுதியாக மறுமையிலும் அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுக்காக சில வகையான வாழ்க்கைகளை தெரிவு செய்திருக்கிறார். இப்படி மனித சமூகத்தை படைத்து அவர்கள் இன்னின்ன வாழ்க்கையை இந்தளவு காலம் வாழுவார்கள் என்று தீர்மானித்த அல்லாஹ் அந்த ஆலமுல் அர்வாஹில் வைத்து மனிதர்களிடம் ஒரு உடன்படிக்கையை எடுக்கிறான். அதாவது, நாம் உனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என்ற உறுதிமொழியை மனிதர்களிடம் அல்லாஹு தஆலா எடுக்கிறார். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த உலகத்திலே அவன் மனிதனாக பிறக்கிறான். இந்த உலக வாழ்க்கையை அந்த ஆலமுல் அருவாஹிலே அவன் அளித்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறானா என்று பார்ப்பதற்காகவும், அதே போன்று பின்னால் வரக்கூடிய கபரு வாழ்க்கை மற்றும் மறுமை வாழ்க்கையை இவன் எப்படி வாழுவதற்கு தகுதியானவன் என்று பார்ப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா மனிதர்களாக யாரையெல்லாம் படைத்தானோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மேற்கண்ட விடயங்கள் மிக தெளிவாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருந்தாலும், நாம் அளித்த வாக்குறுதியை மறந்து, நாளை நமக்காக இருக்கக்கூடிய வாழ்க்கையையும் மறந்து, இந்த உலகத்தின் அற்ப இன்பங்களிலே சிக்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணத்தை சற்று யோசித்து பார்த்தால், அப்படி வாழுபவர்கள் மறுமையை பற்றி சந்தேகிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது மறுமையை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே உண்மையில் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது தானா? இந்த உலக வாழ்க்கையில் மனிதனிடம் அல்லாஹு தஆலா எதனை எதிர்பார்த்து அவனை படைத்திருக்கிறான், அதே போன்று அந்த மறுமை வாழ்வின் நிகழ்வுகள் என்ன என்ற விடயங்களை இன்றைய ஜுமாவின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறான். முதலாம் வசனமாக, யா அய்யுஹன் நாசு தக்கூ ரப்பக்கும், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஜல்ஜலத ஸாஅதி ஷைஉன் அலீம், மறுமையின் அந்த நிகழ்வு இருக்கிறதே அது பிரம்மாண்டமான நிகழ்வாகும், பயங்கரமான நிகழ்வாகும் என்று அல்லாஹு தஆலா அந்த சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து சில வசனங்கள் செல்கையில் அதே சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தின் ஐந்தாம் வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸ், மனிதர்களே மீண்டும் எழுப்பப்படுவது என்ற விடயத்தில் நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறீர்களா? அப்படி என்றால் இதனை நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள். ஃபைன்னா கலபனாகும் மின் துராபின் சும்மா மின் நுத்ஃபத்தின் சும்மா மின் அலகா, இன்று மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இதே போன்று நேற்று இருக்கவில்லை. ஆரம்பத்தில் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டீர்கள், அதைத் தொடர்ந்து இந்திரிய துணியிலிருந்து படைக்கப்பட்டீர்கள், அதற்கு அடுத்த கட்டமாக நீங்கள் இரத்த கட்டிகளாக மாறினீர்கள் என்று ஒரு மனிதனின் பிறப்பின் அந்த அமைப்பை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு, இப்படியான இந்த மனிதன் மீண்டும் எழுப்பப்படுவதில் சந்தேகப்படுகிறானா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதே போன்று சூரத்துல் இன்சான் என்ற அத்தியாயத்தின் முதலாம் வசனம், ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மின் அத்தஹர் லம் யகுன் ஷைஅம் மத்கூரா, மனிதனுக்கு ஒரு காலம் வரவில்லையா? அந்த நேரத்தில் மனிதன் இருந்தான், ஆனால் அவன் இப்படித்தான் இருப்பான் என்று சொல்வதற்கு கூட அவன் ஒரு பொருளாக இருக்கவில்லை. லம் யகுன் ஷைஅம் மத்கூரா, இப்படித்தான் இருப்பான் என்று சொல்வதற்கு அவனுக்கு ஒரு தோற்றமே இருக்கவில்லை. இப்படி ஒரு காலம் இவனுக்கு வரவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நாடக்கூடிய அந்த கருத்து என்னவென்று சொன்னால், நாளை நாம் மரணித்த பிறகு மீண்டும் எழுப்பப்படுவதில் சில வேலைகளில் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் ஏதோ கோடான கோடி காலம் தொடர்ச்சியாக இருந்து வந்தவர்களாக இருந்தால் பரவாயில்லை, ஒரு காலத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தீர்கள், நீங்கள் என்று ஒருவரே இருக்கவில்லை, இன்று நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், நாளை மரணித்த பிறகு மீண்டும் ஏன் நீங்கள் உருவாக முடியாது என்ற அர்த்தத்திலே அல்லாஹு தஆலா அந்த கேள்வியை கேட்கிறான். கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், இன்னா ஹலக்னல் இன்சான் மின் நுத்ஃபத்தின் அம்சாஜ் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு சமீஅன் பஸீரா. அதற்கு பிறகு நாம் மனிதன் என்றால் இன்னொரு பொருள் என்று சொல்லப்படுவதற்கு கூட அவன் இருக்காமல் இருந்த காலத்திற்கு பிறகு அவனை இந்திரிய துளியின் மூலம், கலக்கப்பட்ட இந்திரிய துளியின் மூலம் மனிதனை நாம் படைத்தோம். நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு சமீஅன் பஸீரா, அவனை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு செவி புலன்களையும் அவனுக்கு பார்வைகளையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா இதே விடயத்தை இன்னொரு இடத்தில் இப்படி கேட்கிறார், அயஹ்தபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இலாமா, மனிதன் அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய உடம்புகள் அதே போன்று உடல் உறுப்புகள் எல்லாம் அப்படியே இல்லாமல் ஆகிய பிறகு அவனது உடல்கள் திரும்ப அதே நிலைக்கு ஒன்று சேர்க்கப்படாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானா? பதா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, அப்படியல்ல, நாங்கள் அவனை மட்டுமல்ல அவனுடைய விரலிலே இருக்கக்கூடிய இந்த ரேகையை கூட முன்னால் எப்படி இருந்ததோ அதே போன்று திரும்ப உருவாக்குவதற்கு நாம் சக்தி பெற்றிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். எனவே பாருங்கள், இந்த ஒவ்வொரு வசனங்களின் மூலம் மீண்டும் எழுப்பப்படுவது நிச்சயமான ஒன்று என்பதனை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறார், இப்படி மனிதனை படைத்துவிட்டு இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா, இவனை படைத்துவிட்டு இவனுக்குரிய உருவங்களை சரியாக அமைத்துவிட்டு எது நல்ல வழி எது கெட்ட வழி என்பதனையும் நாம் காட்டிவிட்டோம். அவர்களில் சிலர் சரியாக நடந்து நன்றி செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள், அதே போன்று இன்னும் பலர் நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே பாருங்கள், மனிதனை அல்லாஹு தஆலா படைத்துவிட்டு அந்த படைப்பிற்கான காரணத்தை குறிப்பிடுகிறான். அவனுக்கு நல்ல வழி எது தீய வழி என்று எது என்பதனை மிக தெளிவாக கூறிவிட்டோம். அவர்களில் சிலர் அதை புரிந்து வாழ்கிறார்கள், அதே போன்று இன்னும் பலர் அவற்றை மறந்து வாழ்கிறார்கள். அதே போன்று நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே இவ்வாறு கூறுகிறார், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹு தஆலா இந்த மனிதனை வேலை இல்லாமல் படைக்கவில்லை, இவர்களுக்கு வாழ்வு மரணம் என்ற இரண்டை ஏன் கொடுத்திருக்கிறான் என்றால், இவனது வாழ்வில் இவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களிலும் இவன் எப்படி நடந்து கொள்கிறான், நாம் சொன்னபடி இவன் பயணிக்கிறானா என்று சோதிப்பதற்குத்தான் இவனுக்கு வாழ்க்கை மரணம் என்ற இரண்டை கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதே போன்று அல் குர்ஆனின் இன்னொரு இடத்திலே, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்து தீர வேண்டும். வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நலவை கொடுத்தும் அவனை சோதிக்கிறோம், கெடுதியை கொடுத்தும் சோதிக்கிறோம் என்று இந்த உலக வாழ்க்கை முழுக்க முழுக்க சோதனைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அல்லாஹு தஆலா இந்த ஒவ்வொரு வசனங்களின் மூலம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறான். எனவே நாம் அடையக்கூடிய நலவுகளோ அல்லது கெடுதிகளோ கூட நாம் சந்தோஷப்பட்டு அந்த நினைப்பிலேயே நமது வாழ்க்கையை கழிப்பதற்கோ
அல்லது ஒரு துன்பம் வந்துவிட்டது என்பதற்காக அத்தோடு முடங்கி விடுவதற்கோ கிடையாது. அந்த கட்டங்களில் இவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பார்ப்பதற்கு தான் அல்லாஹு தஆலா இவற்றை மாறி மாறி தருகிறான் என்று மிக தெளிவாக கூறுகிறான். எனவே மேற்கண்ட வசனங்களின் மூலம் நாம் மீண்டும் ஒரு முறை நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது சாத்தியமா என்ற கேள்விக்கான பதிலை, அதே போன்று எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பதிலையும் மிக தெளிவாக நாம் விளங்கியிருப்போம். மீதமான விளக்கங்களை நாம் தொடர்ந்து அவதானிக்கலாம். அக்கூல கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லீ வலக்கும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எனவே மேற்கண்ட விடயங்களின் மூலம் இந்த உலக வாழ்க்கை எதற்காக எமக்கு தரப்பட்டிருக்கிறது என்ற கேள்விக்கான பதிலை மிக அழகாக நாம் புரிந்திருக்கலாம். அதே போன்று இந்த உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களும் அது எமக்கு எம்மை வந்தடையக்கூடிய நலவாக இருந்தாலும் கெடுதியாக இருந்தாலும் அது ஒவ்வொன்றுமே எம்மை சோதிப்பதற்காக வருகிறது என்பதனையும் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் எப்பொழுது எம்முடைய மவுத்து வருகிறதோ அத்தோடு எம்முடைய இந்த சோதனையின் காலம் முடிவடைகிறது. அதிலிருந்து நாம் இந்த உலக வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களையும் எப்படி நாம் கடத்தினோம் என்பதற்கான பெறுபேறுகள் வெளியாகின்றன. அல்லாஹு தஆலா இதனை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திலே அவனுடைய மௌத்து அவனை வந்து அடைகிறது. அதே நேரம் அனைத்து மக்களுக்கும் அவரவர்களுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அது அனைவருக்கும் சமனானதாகும். அது ஒரே நாளிலே அந்த அனைவருக்கும் அப்படியான ஒரு தினம் வர இருக்கிறது என்பதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். சூரா ஸஅல ஸாயிலுன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் யரௌனஹு பைதா, இந்த கேள்வி கணக்கு நாள், இந்த தீர்ப்பளிக்கப்படக்கூடிய நாள், இந்த நன்மை தீமைகள் நிறுக்கப்படக்கூடிய இந்த நாள், இதனை மனிதர்கள் தொலைவாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை நாங்கள் மிகவும் சமீபத்திலே இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புஇஸ்து அலா வஸ்ஸாஅத்தா கஹாதைன், நானும் மறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று தனது இரண்டு விரல்களை அவர்கள் சேர்த்து காட்டினார்கள் என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எப்பொழுது மறுமை நாள் வரும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் அதற்கு பதிலளிக்கிறார்கள், அதற்காக நீ எதனை தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். இந்த சஹாபியுடைய கேள்விக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பதிலளிக்கிறார், எப்பொழுது மறுமை நாள் வரும், அது வந்துவிட்டால் என்ன என்ன நடக்கும், அது வருவதற்கான அடையாளங்கள் என்ன என்பதனை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா விவரிக்கிறார். சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்திலே ஃபஇதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூரி நஃஃஹத்து வாஹிதா, முதலாவது முறை சூர் ஊதப்பட்டு விட்டால் வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபால் ஃபதுக்கதா தக்கதா வாஹிதா, இந்த பூமி அதே போன்று மலைகள் அப்படியே பிடித்து ஒரே அடியாக அடிக்கப்படும்.
அன்றைய தினம்தான் எது எது எல்லாம் நிகழும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஒவ்வொன்றும் நிகழுவதற்கு ஆரம்பிக்கும். இந்த வானம் இருக்கிறதே, பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கக்கூடிய இந்த வானம் அந்த நாளிலே வெடித்து சிதறிவிடும், அது பலவீனம் அடைந்து விடும் என்று சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தின் 13 வசனம் முதல் 18 வசனங்கள் வரை எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று சூரத்துல் இன்ஃபித்தார் என்ற அத்தியாயத்திலே வானம் வெடித்து விட்டால், நட்சத்திரங்கள் சிதறிவிட்டால், கடல்கள் பிளக்கப்பட்டு விட்டால், சமாதிகள் கபர்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டால் அந்த மறுமை நாள் வந்துவிடும். அலிமத் நஃப்ஸுமா கத்தமத் வாஅஹரத், ஒவ்வொரு ஆத்மாவும் அது மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறது, உலகத்தை விட்டு வருகிற பொழுது எதனை வைத்து விட்டு வந்தது என்பதனை தெளிவாக விளங்கிக் கொள்ளும். அதே போன்று சூரத்துல் காரியா என்ற அத்தியாயத்தின் 4 மற்றும் 5 வசனங்கள், யௌமயகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், அந்த நாள் வந்துவிட்டால் மனிதர்கள் எல்லாம் சிதறி கிடக்கும் ஈசல்களை போன்று ஆகிவிடுவார்கள். அதே போன்று இந்த மலைகள் கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த மலைகள் எல்லாம் பஞ்சாக பறந்துவிடும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இப்படி அந்த முதலாவது சூர் ஊதப்பட்டவுடன் சில சம்பவங்கள் நடக்கின்றன, அத்தோடு அந்த மறுமை நாள் ஏற்படுகிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று இரண்டாவது சூர் ஊதப்படுகிறது, இன்னும் சில சம்பவங்கள் அங்கே நடக்கின்றன. அந்த நாளை நீங்கள் காண்கிற பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த நாளிலே நீங்கள் பார்ப்பீர்கள், பால் கொடுத்து கொண்டிருந்த ஒவ்வொரு தாய்மார்களும் தான் எதற்கு பால் கொடுத்து கொண்டிருந்தோம் என்ற அந்த குழந்தையை மறந்து விடுவார்கள். கர்ப்பத்திலே குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் மிகவும் கஷ்டமான வழியான அந்த பிரசவ வழியை எந்தவித கஷ்டமும் இன்றி அவர்களை அறியாமலேயே அந்த குழந்தைகளை அவர்களது கற்ப பையை விட்டும் இறக்கி வைத்து விடுவார்கள். மனிதர்களை நீங்கள் காண்பீர்கள், போதை பிடித்தவர்களை போன்று இருந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் போதை அறிந்தவில்லை. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அபஸ் என்ற அத்தியாயத்தின் 33 வசனம் முதல் 37 வசனம் வரை, அந்த இரண்டாவது சூர் ஊதப்பட்டு விட்டால், அந்த பெரும் சப்தம் கேட்டுவிட்டால், ஒவ்வொரு மனிதனும் தனது சகோதரனை விட்டும் விரண்டோடுவான், தனது தாயை விட்டும் தனது தந்தையை விட்டும் விரண்டோடுவான், அதே போன்று தனது மனைவிமார்களை விட்டும் தனது குழந்தைகளை விட்டும் விரண்டோடுவான். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அன்றைய நாள் சொந்த கவலை ஏற்பட்டுவிடும், அடுத்தவர்களை பார்ப்பதற்கு அங்கு அவர்களுக்கு அதை பற்றிய சிந்தனையே இருக்காது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், எப்படி தெரியுமா? செருப்பணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவீர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து நிற்பார்களே, எப்படி இந்த கோலத்திலே நிற்க முடியும் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதையெல்லாம் பார்ப்பதற்கு அங்கு நேரம் இருக்காது, ஜாலிக அதுஹா வ அமர், அது மிகவும் கசப்பான நாளாகும், மிகவும் கொடிய நாளாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்படி அந்த மறுமை நாள் ஏற்பட்டவுடன் மனிதன் இந்த உலகத்திலே என்னெல்லாம் செய்து கொண்டிருந்தானோ அந்த ஒவ்வொரு விடயங்களும் வெளிப்படுகிறன. அவன் மிக தெளிவாக தனது கண்ணினால் பார்க்கிறான். மிக முக்கியமான இரண்டு சம்பவங்கள் நடக்கிறன. முதலாவதாக, இந்த உலகத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மனிதனுடைய கையிலும் ஒரு பட்டோலையை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். யார் சரியாக வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு வலது கையிலே அந்த பட்டோலை கொடுக்கப்படுகிறது. யார் பிழையாக வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு இடது கையிலே அந்த பட்டோலை கொடுக்கப்படுகிறது. யாருக்கு தனது வலக்கரத்திலே பட்டோலை கொடுக்கப்பட்டதோ அவர்கள் மிக இலகுவான முறையிலே கேள்வி கேட்கப்படுவார்கள். இதே போன்று வாழ்க்கை திரும்ப இதே முகங்களை நாம் பார்ப்போம். எமக்கு குடும்பமாக இருந்தவர்கள் அங்கும் எமக்கு குடும்பமாக இருப்பார்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வலது கையிலே பட்டோலை கிடைத்தவன் தனது குடும்பத்தை நோக்கி சந்தோஷமாக திரும்பி செல்லுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரா இன்ஷிகாக் 7-8 வசனங்கள். அதே போன்று சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தின் 19-20 வசனங்களிலே யாருக்கு தனது வலக்கரத்திலே பட்டோலை கொடுக்கப்படுகிறதோ அவர் சொல்லுவார், அனைத்து மனிதர்களையும் பார்த்து இதோ பாருங்கள் எனது பட்டோலை எனக்கு கிடைத்து விட்டது. நிச்சயமாக நான் ஒரு கேள்வி கணக்கு நாள் வரும், இப்படி பட்டோலை கிடைக்கும் என்பதனை நான் நம்பிக்கொண்டிருந்தேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அதே போன்று நேர் மாற்றமாக யாரெல்லாம் இந்த அற்ப உலக வாழ்க்கையை நாசப்படுத்தினார்களோ, ஒரு பிழையான வாழ்க்கையாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இடது கையிலே பட்டோலை கொடுக்கப்படுகிறது. யாருக்கு அவர்களுடைய பட்டோலை அவர்களது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறியப்படுகிறதோ அவன் கூச்சலிட்டு அங்கிருப்பவர்களை அழைப்பான். அவன் நரகத்திற்கு தான் சென்றடைவான். இன்னஹு கானபி அஹ்லிஹி மஸ்ரூரா, இவன் உலகத்திலே வாழ்ந்த பொழுது என்னதான் அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் வந்தாலும் தூங்கிக் கொண்டு அல்லது வேறு சிந்தனைகளிலே கணக்கெடுக்காமல் இருந்து கொண்டு இந்த உலகத்திலே அவன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தான். இன்னஹு லன் அல்லையஹூர், இவன் திரும்ப நாம் எழுப்பப்பட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்படியல்ல, இந்த மனிதனை அல்லாஹு தஆலா கண்காணித்துக் கொண்டே இருந்தான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சூரா இன்ஷிகாக் 10-15 வசனங்கள். அதே போன்று சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் 25-29 வசனம் வரை எவருடைய பட்டோலை அவரது இடது கையிலே கொடுக்கப்படுகிறதோ அவர் சொல்லுவார், எனக்கு எனது பட்டோலை கொடுக்கப்பட்டிருக்க கூடாது. வலம் அதிரிமா ஹிசாபியா, கேள்வி எனக்கு என்றால் என்னவென்று நான் தெரியாமல் இருந்திருக்க வேண்டுமே. யாலை தஹா காலத்தில் காலியா, உலகத்திலே நான் மரணித்த பொழுது அத்தோடு என்னுடைய விடயங்கள் எல்லாம் முடிந்திருக்க வேண்டுமே. என்னுடைய செல்வங்கள் எனக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரவில்லையே. சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் அனைத்தும் அழிந்து விட்டதே என்று அந்த மனிதன் புலம்புவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அதே போன்று கொடுக்கப்படக்கூடிய இந்த பட்டோலைகளை நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவரும் பார்ப்பார்கள். ஒவ்வொருவரும் அதனை விரித்து பக்கம் பக்கமாக பார்ப்பார்கள். அது பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். சூரத்து ஜல்ஜலா 7 மற்றும் 8 வசனங்கள், அந்த பட்டோலையிலே ஒரு அணு அளவு நீங்கள் நன்மை செய்திருந்தால் அதையும் நீங்கள் அங்கே காண்பீர்கள். அதே போன்று ஒரு அணு அளவு நீங்கள் தீமையை செய்திருந்தால் அதையும் அந்த பட்டோலையிலே நீங்கள் காண்பீர்கள். அதே போன்று சூரால் அன்பியா 47 வசனம், அந்த மறுமை நாளிலே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பட்டோலையிலே சரியாக அந்த கணக்குகள் அந்த அவர்களுக்கு முன் நிறுவப்பட்டிருக்கும். பல துணமுனப்பும் செய்யா, அவர்கள் யார் யாருக்கு என்ன அநியாயம் செய்தார்களோ அந்த விடயங்கள் எதுவுமே அதிலே தவறி இருக்காது. அத்தைனா பிஹா, ஒரு கடுகு இருக்கிறது அதனுடைய வித்து அளவு இவர் செய்த அநியாயம் இருக்கும் என்றால் அதுவும் அந்த பட்டோலையிலே குறிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அதே போன்று தீயவர்கள் மோசமாக வாழ்ந்தவர்கள் அந்த பட்டோலையை எப்படி பார்ப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்படும். இந்த உலகத்திலே குற்றவாளிகளாக வாழ்ந்தவர்கள் பயந்து கொண்டு அதிலே உள்ளவற்றை பார்ப்பார்கள். பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், இந்த புத்தகத்திற்கு என்ன நடந்தது, எந்த ஒரு பெரிய விடயத்தையோ அல்லது சிறிய விடயத்தை கூட இந்த புத்தகம் விட்டு வைக்கவில்லையே, அனைத்தையும் தெல்ல தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. அவர்கள் என்ன என்ன கேடுகட்ட விடயங்களை எல்லாம் செய்தார்களோ அத்தனையும் அங்கே அவர்கள் கண் முன்னால் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தின் 49 வசனத்திலே குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரா அல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்தில் 23-24 வசனங்கள், நரகம் அந்த நாளிலே கொண்டு வரப்படும். அந்த நேரத்திலேதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் குற்றம் செய்தவர்களுக்கு நல்லறிவு பிறக்கும். அந்த நல்லறிவை வைத்து என்ன செய்வது? அப்பொழுது அவன் சொல்லுவான், அப்பொழுது அவன் சொல்லுவான், எனது மறுமை வாழ்க்கைக்காக, உண்மையான இந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக நான் எதையாவது செய்து வைத்திருக்க வேண்டுமே என்று புலம்புவான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான் சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்தில். எனவே பாருங்கள், இப்படி பட்டோலை கொடுக்கப்படுகிறது. அதனை மனிதர்கள் வாசிக்கிறார்கள். அதிலே அவர்கள் செய்த நன்மைகள் தீமைகள் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்த கட்டம் அந்த நன்மைகளும் தீமைகளும் நிறுக்கப்படுகிறது. நன்மைகளும் தீமைகளும் தராசு கொண்டு வரப்பட்டு நிறுக்கப்படுகிறது. அதனையும் அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நன்மை தீமை நிறுக்கப்படுவது அந்த நாளிலே சத்தியமாகும், அது உண்மையாக நடக்கக்கூடிய ஒன்றாகும். ஃபமன் தக்குலத் மவாஸீனுஹு ஃஉலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய நன்மைகளின் எடை தீமைகளின் எடையை விட பாரமாகிவிட்டதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஃபஅம்மாமன் தக்குலத் மவாஸீனுஹு, அதே போன்று சூரத்துல் காரியா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார், எவர்களது நன்மைகளின் எடை பாரமாகிவிட்டது, அவர்கள் ஒரு நிரந்தரமான சுகபோகமான வாழ்க்கையிலே அவர்கள் இருப்பார்கள். அதே போன்று சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தின் 22-24 வசனங்கள், ஸ்ரீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கங்களிலே அவர்கள் இருப்பார்கள். குத்துஃபுஹா தானியா, அங்கே இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் அவர்கள் படுத்திருந்தாலும் அவர்கள் எழும்பி நின்றாலும் அவர்களது கைக்கு எட்டக்கூடிய வகையிலே இருந்து கொண்டிருக்கும். அப்பொழுது சொல்லப்படும், நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே இதற்காகத்தான் நீங்கள் சேர்த்து சேர்த்து அமல்களை சேமித்து வைத்தீர்கள். எனவே தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று சொல்லப்படும் என்று சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தின் 22 வசனம் முதல் 24 வசனம் வரை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே நேரம் அந்த நன்மை தீமை நெருக்கப்படுகிற பொழுது ஒரு மனிதனுடைய நன்மையின் எடை குறைந்து விட்டது என்றால், பாவங்கள் அதிகரித்து விட்டது என்றால், அதனையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எவருடைய நன்மையின் அந்த பக்கம் மென்மையாக ஆகிவிட்டதோ, பாரம் குறைந்ததாக ஆகிவிட்டதோ, அவர்கள் சென்று ஒதுங்க இருக்கும் இடம் ஹாவியாதான். அதிராக்கமாகியா, அப்படி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, சுட்டெரிக்கக்கூடிய நரக நெருப்பாகும் என்று அல்லாஹு தஆலா சூரா அல் காரியா என்ற அத்தியாயத்தின் 8 வசனம் முதல் 11 வசனங்கள் வரை குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரா அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் 23 வசனம், ومن خفت موازينه, எவருடைய நன்மையின் அந்த பக்கம் குறைந்து விட்டதோ, அந்த நன்மைகளின் எடை குறைந்து விட்டதோ, فاولئك الذين خسروا انفسهم, அவர்கள்தான் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, في جهنم خالدون, நரகத்திலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்திலே தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இப்படியான அந்த மனிதனை நோக்கி சொல்லப்படும், ஹுதூஹு ஃபகுல்லூஹு, இவனை பிடியுங்கள், இவனை விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லூஹு, தூக்கி நரகத்திலே வீசுங்கள், சும்ம ஃபீ சில்சிலத்தின் ஸர்உஹா 70 ذِرَاعًا فَاسْلُكُوهُ, 70 முழம் கயிற்றால் இவனை இறுக்கி கட்டுங்கள். இன்னஹு கானா லா யுஃமினு பில்லாஹில் அஸீம், இவன் உலகத்திலே வாழ்ந்த பொழுது உண்மையிலே அல்லாஹ்வை இவன் நம்பியிருக்கவில்லை. வலா யஹ்னூன அலா தஆமி மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை, உணவளிக்கும்படி இவன் தூண்டவும் இல்லை. ஃபலைஸ லஹுல் யௌமா ஹாஹுனா ஹமீம், இன்றைய தினம் இவனுக்கு எந்தவித நண்பர்களும் கிடையாது. வலா தஆமுன் இல்லா மின் ஹிஸ்லீன், இவனுக்கு புண்களிலிருந்து வடியக்கூடிய சீர் சலங்களை தவிர வேறு எந்த உணவும் கிடையாது. லா யாக்குலுஹு இல்லல் காத்தியூன், அதனை குற்றவாளிகளை தவிர வேறு யாரும் அருந்த மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இப்படி இந்த விடயங்களை அல்லாஹு தஆலா தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்து ஸஅல ஸாயில் என்ற அத்தியாயத்திலே மிக தெளிவாக இப்படி கூறுகிறான், அதாவது வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, அந்த நாளிலே உண்மையாக மீண்டும் ஒரு நாள் வரும், இதே முகங்களை நாம் மீண்டும் பார்ப்போம். உலகத்திலே உற்ற நண்பனாக இருந்தவன் மற்றைய நண்பன் பக்கத்தில் சென்றாலும் அவனை பற்றி கணக்கே எடுக்க மாட்டான். அந்த நேரத்திலே அந்த குற்றவாளி என்ன செய்வான் என்றால், தன்னுடைய வேதனையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக அவன் தன்னுடைய குடும்பம் இருக்கிறது, இந்த குடும்பத்தை ஃபிதியாவாக கொடுத்து அவன் தப்பிப்பதற்கு நினைப்பான். அவனுடைய குழந்தை குட்டிகள், அவனுடைய மனைவிமார்கள், அவனுடைய சகோதரர்கள், தன்னை ஆதரித்து வந்த தன்னுடைய சொந்தக்காரர்கள், அதே போன்று பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்து தன்னை தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறான். எனவே இந்த அனைத்து விடயங்களையும் எம் சிந்தனைகளில் நிறுத்தியவர்களாக இந்த மறுமை நாளுக்காக எமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களையும் நாம் எப்படி அமைத்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அந்த நன்மை தீமை நெருக்கப்படக்கூடிய நேரத்திலே ஒரு நன்மை அதிகரித்து விட்டால் போதும் அந்த சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். அதே நேரம் ஒரு நன்மை குறைந்து விட்டதா நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும் என்பதனை மிக தெளிவாக நாம் ஒவ்வொருவரும் எம் உள்ளங்களில் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோக்கத்திலே எந்த ஒரு தூய நோக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதனை உண்மையிலேயே அந்த தூய நோக்கத்தின்படி வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இறுதியிலே அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே எமக்கு ஈரேற்றத்தை வழங்குவானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.